ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு பாயிரம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இன்னொரு பொருள் கூட உண்டு, மானடம்னா. சரி, எதுக்கு சார் இந்த மாதிரி ஆடுறான்னாரு? கின்னிஸ்ல காட்டுறதுக்காக, உலக பெரும்பொருளை காட்டுறதுக்காக, அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு போலுக்காக இல்ல. எல்லா உயிரினங்களையும் காப்பாற்றுகின்ற பெருமை மானடம். அவன் ஆடியதனால் தான் இந்த உயிரல் எல்லாம் உடம்பு பெற்று ஆடியும் ஓடியும் தன்னுடைய வினையை நீக்கி ஒரு காலத்தில் பெருமானை சேர முடிகிறது. அதுதான் நம்முடைய சைவதான சாஸ்திரத்துல ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று மூன்று வகையாக பிரித்து, இந்த ஊன நடனம் என்பது இந்த உடம்போடு நாம் இயங்கி இந்த வினையை நீக்குவதற்காக ஆடுகிற நடனம். அதனால ஒரு பயன் வருமே, அது ஆனந்தம். அது முத்தி ஆகிய ஆனந்தம் வரும்போது நான் வருவதற்காக செய்வது ஆனந்த நடனம். அந்த முத்தி வந்த பிறகு அந்த முத்தியிலேயே இருந்து இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று அந்த இன்பத்திலேயே அறிந்திருப்பதற்காக ஆனந்த நடனம் செய்வது. எனவே அவன் நடனம் என்றும் விடப்போவதில்லை. அதான் மா நடம் செய்வரதர் பொத்தால் தோழ. பெரிய நடனம், பொயா நடனம், உலக உயிர்களை ஆட்கொள்வதற்கென்றே ஆடுகிற நடனம். அது மட்டுமல்ல, வரதர் வரதர்னர் எந்த வரங்க எல்லாம் உண்மை வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டார். ஆகவே வரதர் பொத்தால் தோழ. அவர் என்ன எங்க இருந்து நடனம் ஆடுறார்? தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள், தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மா நடம் செய் வரதர் பொத்தால் தோழ. தேனடைந்த மலர்னர் ரொம்ப அருமை. அந்த பூ எப்பொழுதுமே நீங்க என்னன்னா, நல்ல நீர்வளம் மிக்க இருந்தா தான் தேனடையும். அதனால அந்த மலர்வளம் நல்ல நிரம்ப இருக்கிறது, தேனும் சொல்கிறது. அதனால தேனடைந்த மலர். அது மலர் ஒன்னு ரெண்டு அல்ல, பொழில். அது எப்படி இருக்கும்? தில்லையை முழுது சூழ்ந்தே இருக்கும் அப்படிப்பட்ட தில்லை. அங்கே இருக்கின்ற எங்கள் பெருமான் மானடம் செய் வரதன் அவனுடைய திருவடியை தொழுதால் ஊனடைந்த உடம்பின் திறவியே தானடைந்த உறுதியை சேரும். இந்த உயிர் எதற்காக வந்ததோ அந்த பயனை பெற்றுவிடும். நம்முடைய ஆறுமன் அவருடைய வினா விடையில சின்ன சின்ன புத்தகத்துல அவர் தான் அப்படி எழுதினதெல்லாம். உயிருடைய உயிர் தோன்றியது, உயிர் உடம்போடு கூடிய பயன் என்ன அப்படின்னு, உறுதியை பெறுவதற்காக அப்படின்னா. என்ன உறுதி? இந்த பாட்டை வச்சிருந்தான் என்ன உறுதி? வீடு பெயராம் உறுதி. எதுக்கோ உட்கார்ந்து வந்து இல்லை, சாப்பிடறதுக்காக அல்லது இருக்கிறதுக்காக அல்லது இனிமேல் திரைப்படம் பார்க்க அல்லது டிவி பார்க்க இல்லப்பா, உறுதியை பெறுவதற்காக வந்து. என்ன உறுதி? இந்த இடையிடையே இன்பமும் துன்பமும் கலந்த பிறவியை விட்டுவிட்டு இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்ற உறுதியை பெறுவதற்காகத்தான் இவ்வளவு ஆட்டமும். இப்படியாக இரண்டாவது பாடலும் நமக்கு அந்த பெருமானுடைய நடனம் சொன்னார். அப்பிறகுதான் மூத்த பிள்ளையாரை சொல்கிறார். மூன்றாவது பாடல் தான் மூத்த பிள்ளையாருக்குரிய அருமையான பாடல், விநாயகருக்குரிய பாடல். எடுக்கும் மாக்கதை இன்பமிச் செய்யுளாய், நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட. எடுக்கும் மாக்கதை, இதுதான் ரொம்ப அருமையான தொடர். இதுக்கு நேரா பொருள்னா எடுத்து சொல்லப்படுகின்ற மா கதை, பெரிய கதை. இந்த மா கதையை தான் பின்னால பெரிய புராணம்னு வச்சுக்கணும். நாம் பெரிய புராணம் என்று வழங்குவதற்கு முன்னே சேக்கிழாரால் சொல்லப்பட்டது என்ன பொருள் இருக்கு? மா கதை. அப்படியே நம்ம என்ன பண்ணோம், மா பெரிய கதை புராணம், பெரிய புராணம்னு வச்சுக்கோம். ஆனா நீ சொல்லியிருக்கிறேன், நம்முடைய சைவசிதாந்த நூல்பதிப்பு கழகத்துல தான் திருத்தொண்டர் மா கதை என்று அந்த நூலை பதிச்சிருக்கிறாரு. சரி, எந்த பதிப்பும் திருத்தொண்டர் புராணம் என்றுதான் போட்டிருக்கே தவிர பெரிய புராணம் என்றுதான் இருக்கு. தவிர திருத்தொண்டர் மாக்கதை என்று பதிப்பித்த ஒரே ஒரு பதிப்பு கதக பதிப்பு. அது காரணம் என்ன? இந்த தொடர் எடுக்கும் மாக்கதை. இந்த எடுக்கும் மாக்கதைனா பொதுவா என்ன சொல்வோம்? எங்க மாதிரி கேட்டீங்கன்னா எடுக்கும் மாக்கதைனா எடுத்து சொல்லப்படுகின்ற இந்த பெரிய கதை என்று சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா சித்தாந்த உணர்ச்சியோட கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னா, எடுக்கும் மாக்கதை எதை எடுக்கும், எங்கிருந்து எடுக்கும்? எடுக்கும்னா எடுத்து சொல்லப்படுகிறதுன்னு சொல்லிருப்பீங்க. இப்படி போங்க, எடுக்கும் எதிலிருந்து எடுக்கும், எதை எடுக்கும்? இந்த ரெண்டு வினாவுக்கு எதிலிருந்து எடுக்கும், எதை எடுக்கும் இந்த நினைப்பு வர்றதே எதனால காரணம் கேட்டா, சிவியான சித்தியாரால தான். சிவியான சித்தியார தான் அருள் சிவாச்சாரியார் ஒரு அருமையான குருநாதன் வணக்கம் சொல்ற, சிவியானுடைய மெய்கண்டாக்கு சொல்ற. என்ன இப்பாகத்தில் சேரா வகை எடுத்து, இந்த எடுத்துங்கிற அங்க சொல்லு, என்ன இப்பாவத்தில் சேரா வகை எடுத்து, என் சித்தத்தே தன்னை வைத்து, அருளினாலே தாளினை தலைமேல் சூட்டும் இன்னவிற் பொழில் சூழ்வெண்ணை மேவி வாழ்மை என்றான். தன்னுடைய குருநாதனை அப்படியே பாராட்டுற பாட்டு. ஏப்பா இந்த சிஞ்ஞான சித்தியாருங்கிற நூலை எப்படி செய்யறேன்னு கேட்டா, நானா செய்யறேன் இல்ல, என் குருநாதன் ஒரு நூல் செய்திருக்கிறார், எது சிவஞான போதம்னு. அந்த சிவஞான போதத்தை என் திறமையில் வைத்து நான் இந்த சித்தியாரை செய்யறேன். அப்படியா? அந்த குருநாதன் யார்? மெய்கண்டான். மெய்கண்டான்னு பேர். அவர் எங்க இருக்கிறார்? மின்னவில் போரில் தோல் வெண்ணை மேவி வாழ்மை கண்டான். மின்னவிரு பொழில் தூள் வெண்ணி மேவிவாள். நிறைய பொழில்லாம் சூழ்ந்திருக்க முடியாத திருவண்ணூர்ல ஒரு ஊர், அந்த ஊர்ல எங்க குருநாதன் இருக்கிறான். அப்படியா? அந்த குருநாதன் உனக்கு என்ன செய்யறான்?
என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து.
என் குருநாதன் அருளந்தின்னு ஒரு ஆள் நான் இப்படி கிடந்தேன், இதுக்குள்ள கிடந்தேன். உள்ள வந்து ஏராஜா கடலுக்குள்ளையா கிடைக்கிறேன்னு, வா ராஜா வா என்று இந்த திறவியாய கடல்ல இருந்து என்னை எடுத்து வைத்தான் என் குருநாதன். அப்ப எதுல இருந்து எடுத்தா? திறவியாகிய கடலில். எதை எடுத்தா? அருளந்தி ஆகிய மானாக்கனை சொல்லுவா. எடுத்து எங்க கொண்டு சேர்த்தான்? வீடு பேராகிய கரையில சேர்த்தான். அதை நீ உணர்ந்து வச்சுக்கணும். எடுக்கும் மாக்கதை. அங்க தனிநபராக இருக்கிற ஒரே ஒரு மானாக்கனை அவர் எடுத்தார் அந்த குருநாதன். ஆனால் நம்ம இந்த திருத்தொண்ட பிராணம் ஆகியிருக்கிற 63 வரலாறும் யாரெல்லாம் படிக்கின்றார்களோ உணர்கிறார்களோ அவர்களை அத்தனை பேர்களையும் எடுக்கும். எடுக்கும் எதிலிருந்து? இந்த பெருவியாகிய கடலில் இருந்து எடுக்கும். எடுக்கும் மாக்கதை இந்த செய்யுளாய். அப்படி எல்லா படிப்பொருள் கேட்பொருள் அத்தனை பேருடைய ஆன்மாக்களையும் பெருவியாகிய கடலிலிருந்து எடுக்கும் முடியான மாக்கதை பெரிய புராணம். அந்த நூலை நான் எப்படி செய்யறேன்? இந்த தமிழ் செய்யுளாயி தமிழ் செய்யுளாக செய்யறேன். இனிய தமிழ் செய்யுளாக செய்யறேன். நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட. என்னமோ அந்த 63 வரலாற்றையும் இனிமையான தமிழ் செய்யுளால அப்படி எடுத்து சொல்லாம இருக்கிறேன். அப்படி சொல்லுவதற்கு அருள் புரிய வேண்டி, சடக்கை ஐந்தோடை தாழ் செவி நீள் மூடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவம். ஐந்து கைகள் உடையவன் சடக்கை ஐந்துடை தாழ் செவி, அவனுடைய காதானது ரொம்ப நீண்டு இருக்கும் யானை காது, அதனால நீள் முடி நீண்ட முடிய உடையவனா இருப்பான். கடக்களிறு மதம் பொருந்திய யானை. கடக்களிறுன்னு கேட்டீங்கள, யானைக்கு உரிய அடைமொழிகள் யானைக்கு இருக்கிற அமைப்புல கடன் மத நீர் உடையது. இந்த யானைக்கு இல்ல, இந்த யானைக்கு இல்ல, இது மதம் பொருந்திய யானை. நாமே வணங்குறத போய் யானைக்குரிய அடைமொழி கடன் மதம் உடையது அவ்வளவே தவிர இந்த யானைக்கு மத நீர் இல்லை. ஆனா சிவஞான சாமிகள் என்ன பண்ணார்? அவர் விரும்பு பண்ணார். ஏன் இந்த யானைக்கு மதநீர் இருக்கு? என்ன பாருங்க அந்த உண்மான உழைப்படம். என்ன சுவாமி, நாம் வணங்குற விநாயக பெருமானுக்கு மதநீர் இருக்கலாமா? ஆளாளாடா இருக்குப்பா. அதுக்கு மதநீர் எங்க இருந்தெல்லாம் வரும்? தலையில இருந்து இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து வரும், மூன்று இடத்துல இருந்து வரும், நம்ம மூத்த பிள்ளைக்கும் வரும். ஆனா அந்த மதநீர் எல்லாம் திமிர் பிடிச்ச நீர், நாற்றமுடைய நீர். நம்ம மூத்த பிள்ளையாளத்துல வர நீர்னா அறிவு இச்சை செயல்ங்கிற நீர். என்ன அறிவு? இந்த ஆன்மாக்களுக்கு எல்லாம் அறிவு கொடுக்கணுமே அறிவு. என்ன விருப்பம்? ஆன்மாக்கள் எல்லாம் கரையேறணுமேங்கிறது அல்ல. அப்புறம் என்ன செயல்? அதுக்கு கரையேற்றுவதற்குரிய செயல் எல்லாம் செய்வார். எனவே எங்க பெருமானுக்கு 3 மதுநீர் வரும், ஆனா அது அறிவிச்சை செயல். ஆனா ஊர்ல இருக்கிற யானைக்கெல்லாம் மதுநீர் வந்ததுன்னு சொன்னா சிபர் பிடிச்சு வரும்னா. சடக்கை ஐந்து உடை, 5 கரம் இருக்கு. டிகேஎஸ் அவர்கள் ரொம்ப அருமையா, 5 கை எதுக்கு இருக்குது ஆண்டவனுக்கு? இந்த நாளைக்கு சின்ன பிள்ளைகள்லாம் போய் கேட்டோம்னு சொன்ன, சொன்னோம்னா அப்புறம் நாளைக்கு கேட்கலாம் அல்லவா. நமக்கெல்லாம் எத்தனை கை? இப்போ 2 கை. நாம் வணங்குற அந்த விநாயகருக்கு 5 கை. உடனே ஒரு பையன், அது எதுக்கு சார் 5 கை? அதெல்லாம் கேட்கப்படாது உட்காரு அப்படிங்காமல் சொல்லலாம். பேரூர் புராணத்தில் எழுவன கருத்தை அவர் எடுத்து எழுதியிருக்கார், டீக்கை செஞ்சிருக்கார். அடிக்கடி சொல்லுவது உண்டு, தமிழ் புலவராக இருந்த ஒருவர் பெரிய புராணத்துக்கு உள்ள நீண்ட நிறைய உரை எழுதவில்லை. தமிழல்லாது ஆங்கிலம் படித்த, அது அந்த காலத்து பிஏ படித்த ஒரு அறிஞர் அருமையான எழுதியிருக்கார். தெரியுமா, அழகா எழுதியிருக்கார். தொழுவாப்பியம் எல்லாம் கொற்றார், இப்படிதான் படித்தார், எங்கதான் படித்தார் தெரியும். அப்ப எல்லாம் ஆங்கிலத்திலேயே பயிற்சி மொழி சேர்ந்த காலம், அந்த காலத்தில் படித்தவர் ஆயினும் அருமையா எழுதி. 5 கை எதுக்கு? நீயே பாரு ஒரு கையில. நம்ம என்ன பண்ணணும், விநாயகருக்கு அந்த மாதிரி அந்த சிற்பத்தில வடி வைக்கும் போது இதை நல்லா தெளிவா வைக்க, தெரிஞ்ச மாதிரி வைக்கணும், தெளிவா தெரிஞ்ச வைக்கணும். இல்லைன்னா அப்படி எப்படி தெரியாது? தெளிவா தெரிஞ்ச மாதிரியும் அந்த இதுல நம்ம செதுக்கணும். நம்ம அழைச்சிட்டு போய் இது பண்ணும் போது கூட காட்டணும், பத்தியா இதெல்லாம் பண்ணிட்டியா, வணக்கம் பண்ணியா, பண்ணு, அங்க எத்தனை பத்தியா கை இருக்கியா, அஞ்சு கை இருக்கியா, எதுக்கு அதான் தெரியல சொல்றங்க. அப்படிதான் முடியும். தடக்கை ஐந்து வரை ஒரு கையில என்ன இருக்குன்னு கேட்டா சின்ன பிள்ளைங்க முதல்ல எதிர்க்கணும், கொழுக்கட்ட கையை காமிக்கணும். அது என்ன உள்ள உட்காந்து இருக்குது, கொழுக்கட்ட கொழுக்கட்ட கொடுக்க கொழுக்கட்ட. சரி, இன்னொரு கையில என்ன இருக்குது, என்னமோ அப்படி ஒடிச்சு வச்சிருக்காரு, ஒடிச்சு வச்சிருக்காரு, அவர் கொம்பையே ஒடிச்சு வச்சிருக்க, பாடம் எழுதும் போது நடுப்புற பொறிஞ்சு போயதுனால அந்த ஒடிச்சு வச்சிருக்கிறது. சரி, அப்புறம் இன்னொரு கையில என்ன இருக்குது, கலசம், கலசம் இருக்கணும், நல்லா உயரமா போட்டுக்கணும் கையை வச்சு, அந்த கலசம் நல்லா தெரியற மாதிரி இருக்கணும். இன்னொரு கையில என்ன இருக்குது, இன்னும் ரெண்டு கையில என்ன இருக்குது, என்ன ஒரு கையில ஒரு குச்சியும் ஒரு கையில கயிறுந்து இருக்குது, கயிறுந்து இருக்குது. அப்போ அஞ்சு கையிலையும் இப்படி இருக்கு. முத முதல் இதுல என்ன பண்ண, கொழுக்கட்டை இருக்கு, எதுக்கு வேணும் போது பசிக்கு சாப்பிட்டுப்பா. அந்த கொழுக்கட்டைங்கிறதாப்பா உலகம் எவ்வளவு பெருசா இருக்கு பத்தியா. நீங்க மடத்து கொழுக்கட்டை இருந்தாலும் நீங்க பார்த்தது இல்லை, இங்க எப்படி பழக்கம் தெரியல. மடத்து கொழுக்கட்டைன்னு பேரு, ஆவணி மாதம் செய்வாங்களே, அவங்களாம் நம்ம மாதிரி வச்சு பூரணம் வச்சுக்கிட்டு நம்ம எள்ளு போ எள்ளு இதை வச்சு தேங்காய் வச்சு அப்புறம் உரப்பு வச்சு இப்படி மாதிரி நல்லா செய்வோம். அவங்க ஒரே அடியா நல்ல பெரிய பெரிய பொருட்டையா இருக்கும், போட்டு பேஞ்சு அந்த எள்ளு மற்ற இதெல்லாம் சேர்ந்துருக்கும், சேர்ந்தா கொஞ்சம் நிறம் கருப்பா இருக்கும், நல்ல இவ்வளவு பெருசு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு இதை எடுத்து ஒருத்தர் சாப்பிட முடியாது, பூர்ணமெல்லாம் இருக்காது, பூர்ணமெல்லாம் வச்சு எத்தனை பேர் கொடுக்கறது முடியாது அல்லவா, ஆனா கொஞ்சம் இதா இருக்கும், ஆனா ஒரு அருமையா இருக்கும். அது மாதிரி கொழுக்கிட்ட பெருசியோ கொழுக்கிட்ட இருக்கு, என்னன்னா உலகம் இருக்கு. அதே என்ன தெரியுதுன்னு கேட்டா, அவன் தாப்பா அந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்கிறான். தேடை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேளமுகமும் விளங்கு சிந்தூரமும். அந்த பேழை வயிறு இருப்பது இருக்குன்னு கேட்டா அவ்வளவு பெரிய வயிறு, இந்த உலகமே தான் அடக்கி இருக்கிறான் என்பது கருத்தான். அது போல கையில வச்சிருக்காங்க. சரி, சின்ன பிள்ளைங்க சொல்ல கூட சொல்லலாம், இப்ப நமக்கு முதல்ல என்ன வேணும், காலையில எழுந்திரிச்சு பல்லெல்லாம் வளைக்கிட்டு என்ன பண்ற, தண்ணி எடுத்துக்கிற குளிக்கிற, அப்புறம் இட்லி சாப்பிடுற, அப்புறம் பல்லுடத்துக்கு போற, நமக்கு முக்கியம் எது, சாப்பாடு. அதுதான் வச்சிருக்காரு, நீ நிறைய விநாயகரை வணங்கினு நல்லா காலையில உனக்கு இட்லிக்கு சாம்பார் சட்னி தொத்து எல்லாம் கிடைக்கும் உண்டு, இதெல்லாம் நம்ம கற்பனை. இன்னொரு கையில என்ன எழுத்தாணி, எழுத்தாணி வச்சிருக்காரு பத்தியா எழுந்திரத்துக்கு. அதனால எவ்வளவு சாப்பாடு முக்கியமோ அவ்வளவு அறிவு முக்கியம்னு அர்த்தம், இதில் அறிவு முக்கியம், அறிவு. அப்புறம் இன்னொரு கையில ரத்தன கலசம் இருக்குது, எதுக்கு கவனமா கேட்கணும், ரத்தன கலசம் எழுதிருக்கு. இது பெரும்பாலும் வீட்டை விட்டு போகாது இந்த மூத்த பிள்ளை, ஏன்னா உடம்பு அப்படிப்பட்ட உடம்பு, செஞ்சிருச்சா உட்கார முடியாது, உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, நல்ல பேசாம உட்காந்துரும். சின்னது நேர் மருதல சுட்டியா பறந்துட்டு இருக்கும், பள்ளிமலை எங்க அது எங்க இது எங்க அப்படி போயிட்டு வரும். பாருங்க எல்லாருக்குமே ஒரு பிள்ளைகள் ஒரே மாதிரியா இருக்கு, அங்க அவ்வளத்துல அப்படிதான் இருக்கு, இவ்வளத்துல அப்படிதான் இருக்கு. நம்ம வீட்டுல அப்படிதான் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குது பிள்ளைகள், ஒன்னு சுட்டியா இருக்குது, ஒன்னு கொஞ்சம் இதா இருக்குது, ஒன்னு இப்படி இருக்குது இருக்குது, அப்படிதான் அங்கேயும் இருக்குன்னா ஒண்ணு அசையாது, இன்னொன்னு பள்ளிமலை அங்க எங்கன்னு போயிட்டு போடும். அதுக்கு பெரிய நிறைய வேண்டிய இடம் இருக்குது, திடீர்னு விராலிமலை போகணும், திருச்செந்தூர் போகணும், எவனா ஒருத்தர் சோலையில இருந்துகிட்டு ஐயா முருகாம்பான் அங்க போகணும், இன்னொருத்தன் குளத்துல குளிக்கும் போது கூப்பிடுவான். காடும் காவும் கவிந்தரு துருத்தியும் யாரும் குளனும் வேறு பல்வைப்பும் சதுக்கமும் தந்தியும் புதுப்பும் கடம்பும். இங்க எங்கேயும் இந்த முருகன் தொப்பாருன்னாட்டுப்படையில எங்க நினைச்சா அங்க இருப்பாங்க, எந்த தொழுகாட்டுப்படையில ஆறாவது படையில பாரு, அதனால அப்படிப்பட்ட சுத்தி. அதனால இந்த தம்பி எப்படி இருக்கும், உட்கார்ந்து இருக்கும் போது கையில ரத்தன கலசம் வச்சிருக்கு பாத்தீங்களா, ரத்தன கலசம் பால் வருது வச்சிருக்கீங்கன்னா. அப்பா அம்மா கவனமா இருக்கணும், சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மா தன்னை விட்டு தாண்டியோ அல்லது போகும்போது இது எழுந்து நின்று அந்த உபசாரம் பண்ணுமா, ரத்தன கலசம் வச்சு நம்ம பூர்ணம்ப மரியாதை வச்சு பெரியவங்களை வரவேற்கிறோம்ல, அது மாதிரி தன் தாய் தந்தையர் சென்றால் எழுந்து நின்று அந்த ரத்தன கலசத்துல வழிபாடு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிச்சு. ஆகவே அப்பா அம்மா போனா எழுந்து நின்று வணங்க வேண்டும், நம்ம ரத்தன கலசம் வைக்க வேணாம்ப்பா, எழுந்து நின்றாவது வணங்கணும், அல்லது கால் மேல கால் தூக்கி போட்டுருக்கிறதையாவது எடுத்துக்கிட்டா தேவலாம் சிவ சிவ. அதனால கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க பாரு, அதையாவது கொஞ்சம் எடுத்து பாவனையா அது பாட்டுக்கு அப்படி இதை பாத்துட்டு இருக்காங்களா, நீ இருக்க வரைக்கும் உட்காராங்களா, அவங்க போயிட்டு இருப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து வேணும். ஆகவே தன்னுடைய தாய் நீர் செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு உபசரணையாக மதிப்பு அவருடைய வணக்கம் தருவதற்காக ரத்தன கலசம் ஒன்று வச்சிருக்கிறார். இன்னொன்றுல ரெண்டு கையில என்ன வச்சிருக்கார், தோட்டியும் ஒண்ணு கயிறும், அந்த ரெண்டும் நம் பொறுப்பு ஆன்மாக்களுக்காக, நம் மீது இருக்கிற அந்த வல்வினைகளை எல்லாம் அப்படியே அந்த உயிர் மாற்றுக்கு வல்வினைகள் அந்த பாச கயிற்றினால் வாங்கி ரெண்டு அடிச்சு தள்ளிவிட்டு போடுவேன், ஆகவே நம்முடைய வினைகள்லாம் நீக்கிடுவேன். ஆகவே பாருங்கப்பா, அஞ்சு கையில ஒரு கை கொழுக்கட்டை, ஒரு கை அந்த எழுத்தாணி, இன்னொரு கை ரத்தன கலசம், இன்னும் ரெண்டு கைகள் நம்முடைய ஆன்மாக்களுடைய வினை நீக்குவதற்காகவே ரெண்டு கை
தரக்கை அங்குடைய
அது மாதிரி அஞ்சு கை
தாழ் செவி நீண்ட செவி
யானைக்காதல்ல
நீள் முடி பெரிய முடி தடக்க அலிற்றை கருத்துள் இருத்துவாம்
அப்படிப்பட்ட பெரிய யானை முக பெருமானை மூத்த பிள்ளையாரி நாம் கருத்தில் வணங்கி வணங்குவோமாக சொல்ல முடியும். இன்னொரு பாட்டு திருக்கூட்டம் அது வரைக்கும் படிச்சுக்கோம். இது ஒரு அருமையான பாடம், இங்கேயுமே சொல்லாத பாடம். இப்ப நான் விநாயக பெருமானுக்கு வணக்கம் மூத்த பிள்ளையாருக்கு வணக்கம் சொன்ன கவிஞர்கள் பலர் உண்டு. ஆனால் அடுத்து ஒரு அவையை வாழ்த்துகிறேன், ரொம்ப அருமையான அவை. எந்த அவையினர் எந்த அவைக்கும் பொருந்தும், இந்த அவைக்கும் பொருந்தும்.
மாதி வாழர் சடை மூடி மன்றுளாரை முன்துதி செய்யும் நாயன் மாத்துய சொல்மலர் போதியினாலன் உகர்தரு புனிதர் பேரவை இடி முறை உலகினில் விளங்கி வெல்கவே.
அருமையான பாட்டு, இது வேற எங்கேயும் இல்லை. சேக்கலா பெருமானுக்கு உரிய பாணியில் அமைகிறது. இந்த நூலை கேட்கிற பேரவை இருக்கு, அந்த பேரவை என்றென்றும் விளங்கி வாழ்வதாக. பேரவைங்கிற சொல்லு சேக்கலா சொல்லிருக்கு. இப்ப தமிழ் பேரவை என்றெல்லாம் வைக்கிறமே, பேரவை என்றது பெரிய அவை பேரவை. ஆனா பெரிய அவை பேரவைங்கிறது பெருமை எதுல இருக்குன்னு, வந்திருக்கிற கூட்டத்தை பொறுத்தல்ல, வந்திருக்கிற கூட்டத்தின் தகுதியை பொறுத்தனர். தகுதியை பொறுத்து எல்லாருக்கும் ஒரு எண்ணம் உண்டு. யாருக்குமே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்தா நிறைய கூட்டம் வந்தா தேவலான்னு நினைக்கிறது எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனா சமயத்துல வரலன்னா வருத்தமா இருக்கு. ஆனால் அந்த எல்லா உள்ளத்திற்கு இந்த பாட்டை நினைவு வச்சு கொள்ளும். இங்க நிறைய 100,000 பேர் வந்து அவனவனும் குறுக்க நிற்க படுத்துட்டு என்ன என்னதான் நடக்கும் நடக்கட்டு இருட்டிலும் இது மறைகட்டுமே அவன் பாடிக்கிட்டு வச்சுங்க. அந்த கூட்டம் இருந்தா செத்த என்ன நமக்கு என்ன வந்துருக்கு. ஆகவே கூட்டம் என்பது எண்ணிக்கையை மட்டும் வரையறைப்படுத்த கூடாது. எண்ணிக்கையும் இருந்தால் நல்லது, உண்மை கொடுக்கலாம், எண்ணிக்கையும் இருப்பது நன்று, அவ்வளவுதானே தவிர எண்ணிக்கையே என்று வேண்டாம். ஆனால் அதுக்கு மறுதலையாக பேரவைன்னா எது பேரவையினர்
எடுத்து மதிவாளர் சடைமூடி மன்றுளாரை.
மதிவாளர் சடைமூடி மன்றுளார் இந்த நிலவுலாவிய நீர்மலிவேணின்னாரு. இப்ப அது வேறொரு பாணியில மதிவாளர் சடைமூடி அப்படின்னு அந்த நிலவானது வளர்ந்தும் தேய்ந்தும் வளர்ந்தும் தேய்ந்திருக்கும்படியாக இருக்கின்ற சிறுத்தரை. அவர் எங்க இருக்கிறார், அம்பலத்தாடுவான். இங்க மன்றுளாரை, மன்றுள்னா மன்றுனாலும் அம்பலம்னாலும் ஒண்ணுதான். அந்த மண்டில் நடனம் செய்து கொண்டிருப்பாரு.
முன் துதி செய்யும் நாயன் மார்த்தூய சொல்மலர்
அந்த நராய பெருமானை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் அந்த பெருமானுடைய திருவடிகளையே நினைந்து கொண்டிருக்கும்படியான நாயன்மார்கள் நாயன்மார்கள். இப்படித்தான் தமிழ் படிச்சவங்க எல்லாம் எழுதுவாங்க. ஆனால் சி கே எஸ் ரொம்ப அற்புதமா எழுதினர். நீங்க இதுக்கெல்லாம் ஒவ்வொரு டாக்டர் இல்ல, 3 டாக்டர் கூட கொடுக்கலாம். ஆனால் இந்த டாக்டர் வேணான்னு ஒரு போட்டு நாயனாரை சொல்ல என்ன இருக்குது, முன் துதி செய்யும் என்று இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், முன் முன்னதாக துதி வணங்கு செய்து வணங்குகின்ற உடனே முன்னதாக வணங்குகின்ற அப்படின்னாரு. அது என்ன முன்னதாக வணங்குன்னா காலையில வச்சு வணங்குவாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை, அப்படி போலவர் முன் முன்ன முன்னுதல் முன்னுதல் நினைத்தல் முன்னுதல் நினைத்தல். எனவே அந்த நினைத்த முன்னுதல் அந்த சொல் தான் முன் என்று நின்றது. எனவே முன்ன மனதால் நினைந்தும் துதி வாயால் துதித்தும் செய்யும் உடம்பால் வணங்கியும் என்று பார்த்தீங்களா.
முன் முன்னுதலும் முன்னியும் முன்னிக்கரரை துரிக்கி எழுந்துடையால் என்னத்தை முன்னி அங்க வந்திருக்காதான் நினைந்து.
ஆகவே முன் மனதால் நின்றும் துதி வாயால் வாழ்த்தியும் செய்யும் உடம்பால் வணங்கியும் இருக்கின்ற நாயன்மார் தூய சொல்மலர் அப்படிப்பட்ட எங்களுடைய 63 நாயன்மார்களும் மனத்தால் நினைந்தும் வாயால் வாழ்த்தியும் உடலால் வணங்கியும் இருக்கின்றவர்கள். அப்படிப்பட்ட நாயன்மார்களுடைய நாயன்மார்களை பற்றிய சொல்மலர் இந்த பெரிய புராணம். 63 நாயன்மார்களை பற்றிய சொல்மலர்கள் அது இந்த மாக்கவி இந்த புராணம். அதில்
போதியினாலன் நுகர்தரு புனிதர் பேரவை
அந்த பெரிய புராணத்துல என்னமோ பொதிந்து கிடக்குதான், உள்ள அது பாட்டு அடங்கி கிடக்குதான். என்னது, இந்த உயிருக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் அடங்கி கிடக்குதான்.
போதியினாலன்
பொதிந்து கிடக்கும்படியான நன்மைகளை எல்லாம் நுகர்தரு. நுகர்தருன்னா மாசத்துல ஒரு நாள் நம்ம நுகர்றோம் அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நுகர்ந்து கொண்டே இருக்கின்றவர். அவர்கள் தங்கி இருக்கும்படியான அவை பேரவை
நாயன் மா தூய சொல்மலர் போதியினாலன் நுகர்தரு புனிதர்.
இந்த நாயன்மாருடைய வரலாற்றின் சாதால் கேட்டுக்கொண்டே இருக்கின்றவர்கள் தான் புனிதர். அவர்கள் தங்கியிருக்கின்ற அவை பேரவை. அப்ப நம்முடைய அவை புனிதர் பேரவை, புனிதர் பேரவை. சில இன்னொரு விதமா அவரை செய்தார். நாயன்மார் தூய சொல்மலர்னா நாயன்மார் அல்லது வரலாற்றை சொல்லுகின்ற இந்த பெரிய பிராணம்னு ஒரே எழுதணும். அவர் பார்த்தார் நாயன்மாருடைய வரலாற்றை சொல்லுகின்ற பெரிய பிராணம் என்ன 12 திருமணம் மட்டும்தான் ஆகுது. நாயன்மார்களால் அருளி செய்யப்பட்ட மலர்னா 11 திருமுறை அடைஞ்சது. அப்ப முடிஞ்சார் ரெண்டையும். நாயன்மாருடைய வாயினால் உள்ளப்பட்ட திருமுறை 1 முதல் 11, நாயன்மாருடைய பற்றிய வரலாறாக இருக்கிறது 12. இந்த 12 திருமுறைகளையும் மனதால் நினைந்தும் வாயால் நீ கேட்டும் அல்லவா சொல்லி இருக்கின்றவர்கள் இருக்காங்களே, அவர்கள் புனிதர் பேரவை. 12 திருமுறைகளையும் நுகர்ந்து கொண்டிருப்பவர்கள் யார்? அவர் புனிதர். அவள் இருக்கிற அவை எது? பேரவை.
விதி முறை உலகினில் விளங்கி வெல்கவி.
அந்த அவை தான் எடுத்துக்கொண்ட அந்த வரம்பு கடவாமல் விதிமுறையினரே. ஏன்னா ஒவ்வொரு அவையும் இன்னதுக்காக தான் வைக்கிறோங்கிறத ஒரு ஒரு நெறி இருக்கணும், குறிக்கோள் வேணும் இல்ல. அந்த எடுத்துக்கொண்ட அந்த குறிக்கோளுடைய நெறிமுறை தவறாமல் இந்த உலகினில் விளங்கி வெல்கவி வாழ்வாதாக. அருமையான பாடலாம். இது மாதிரி பேரவைக்கு வாழ்த்து வந்தது நம்முடைய பெரிய பிராணம் ஒன்றுதான். ஆகவே இந்த புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வருகிறது. எனவே அந்த வகையில் இந்த தொடக்க விதமாக நாம் இது ஒரு 3 பாடலை சிந்தித்திருக்கிறோம். புலகலாமன் ஓதற்கரியவன், அடுத்தது எடுக்குமாக்கலை அல்லவா, மதிவளர் கடைமுடி மந்துளா அல்லவா, இரண்டாவது பாட்டுன்னு 4 பாட்டு செய்யிருக்குமா. ஆமா, ஊனடைந்த உடம்பின் திறவியே, அடுத்தது எடுக்குமாக்கலை, அது மதிவளர் கடைமொழி. இப்படி வரலாறு வந்துட்டு அப்படியெல்லாம் கொஞ்சம் வேகமா போலாம். அப்படியே வந்து நம்ம அப்படியே நிறுத்தம் இல்ல, இறைவணக்கமா இருப்பதனாலும் கொஞ்சம் இந்த தனித்தனி பாடலா இருப்பதனாலும் சொல்லணும்னு நினைத்து சொன்ன வேற ஒன்றும் இல்லை என்பதை சொல்லி இந்த அளவிலே நாம் பெரிய பிராணம் நிறைவு செய்து கொண்டு